சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 24, 2022. தலைப்பு: மரணத்திற்கு பிறகு சோதனை. கோல்டன் உரை. கொரிந்தியர். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா, ரோமர், கொரிந்தியர். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிராத படிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரையடைந்தவர்களில் முதற்பலனானார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. சங்கீதம்: கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். யோவான். இயேசு தேவாலயத்தில் சாலோமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. யோவான். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாக்கவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாக்கவே மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்தபோது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருக்கி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாட்டையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்தது மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மார்க்கு. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க்கு. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ரோமர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இருந்திறங்கி வர கண்டேன். பிசாசென்றும் சாத்தானென்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளியடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய அத்துமக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்தது. அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுப்பிஸ் கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் மனிதனை படைத்தவர், மேலும் மனிதன் பரிபூரணமாக இருப்பதற்கான தெய்வீக கொள்கை, தெய்வீக யோசனை அல்லது பிரதிபலிப்பு. மனிதன் பரிபூரணமாகவே உள்ளது. மனிதன் என்பது கடவுளின் இருப்பின் வெளிப்பாடு. கடவுள் மற்றும் மனிதனின் உறவுகள், தெய்வீக கோட்பாடு மற்றும் யோசனை அறிவியலில் அழிக்க முடியாதவை மற்றும் விஞ்ஞானம் நல்லிணக்கத்திற்கு திரும்புவதும் இல்லை. ஆனால் தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக சட்டத்தை வைத்திருக்கிறது. அதில் கடவுளும் அவர் படைத்த அனைத்தும் பரிபூரணமானவை மற்றும் நித்தியமானவை. அதன் நித்திய வரலாற்றில் மாறாமல் இருக்கும் தெய்வீக அறிவியலில் கடவுளும் உண்மையான மனிதனும் தெய்வீக கோட்பாடு மற்றும் யோசனை என பிரிக்க முடியாதவர்கள். வாழ்க்கை மரணமில்லாதது. வாழ்க்கை என்பது மனிதனின் தோற்றம் மற்றும் இறுதியானது. மரணத்தின் மூலம் ஒருபோதும் அடைய முடியாதது. ஆனால் மரணம் என்று அழைக்கப்படும் அதற்கு முன்னும் பின்னும் சத்தியத்தின் பாதையில் நடப்பதன் மூலம் பெறப்பட்டது. வாழ்க்கையே கடவுள், ஆவி என்ற புரிதல், வாழ்வின் மரணமில்லாத உண்மை, அதன் சர்வ வல்லமை மற்றும் அழியாத தன்மை ஆகியவற்றில் நமது நம்பிக்கையை வலுப்படுத்துவதன் மூலம் நம் நாட்களை நீட்டிக்கிறது. இயேசு கூறினார், யோவான் 8:51, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று உங்களுக்கு. அந்த அறிக்கை ஆன்மீக வாழ்க்கையில் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, ஆனால் இருப்பின் அனைத்து நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது. இயேசு இதை நிரூபித்தார். இறப்பவர்களை குணப்படுத்துகிறார், இறந்தவர்களை எழுப்பினார். மரண மனம் பிழையுடன் பிரிந்தது. அதன் செயல்களால் தன்னை தள்ளி வைக்க வேண்டும் மற்றும் அழியாத ஆண்மை கிறிஸ்துவின் இலட்சியமாக தோன்றும். விசுவாசம் அதன் எல்லைகளை விரிவுபடுத்தி பொருளுக்கு பதிலாக ஆவியின் மீது தங்கியிருப்பதன் மூலம் அதன் தளத்தை பலப்படுத்த வேண்டும். மனிதன் மரணம் குறித்த தனது நம்பிக்கையை கைவிடும் போது அவன் கடவுள், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றை நோக்கி வேகமாக முன்னேறுவான். நோய் மற்றும் இறப்பு மீதான நம்பிக்கை நிச்சயமாக பாவத்தின் மீதான நம்பிக்கை போலவே வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தின் உண்மையான உணர்வை மூடிவிடுகிறது. அறிவியலில் இந்த பெரிய உண்மையை மனிதகுலம் எப்போது எழுப்புகிறது? மரணம் பற்றிய உலகளாவிய நம்பிக்கை எந்த நன்மையும் இல்லை. அது வாழ்க்கையையோ உண்மையையோ வெளிப்படுத்த முடியாதது. இருளில் வந்து ஒளியுடன் மறைந்து போகும் மரணக் கனவாக மரணம் நீண்ட காலமாக காணப்படும். முன்னேற்றம் அனுபவத்தில் பிறக்கிறது. இது மரணமடையும் மனிதனின் பழுக்க வைக்கிறது. இதன் மூலம் அழியாதவருக்கு மரணம் கைவிடப்படுகிறது. இங்கே அல்லது மறுமையில் துன்பம் அல்லது அறிவியல் வாழ்க்கை மற்றும் மனம் தொடர்பான அனைத்து மாயைகளையும் அழித்து பொருள் உணர்வு மற்றும் சுயத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும். அவனுடைய செயல்களை கொண்ட முதியவர் தூக்கி எறியப்பட வேண்டும். சிற்றின்பம் அல்லது பாவம் எதுவும் அழியாதது. ஒரு தவறான பொருள் உணர்வு மற்றும் பாவத்தின் மரணம் கரிமப் பொருட்களின் மரணம் அல்ல. மனிதனையும் வாழ்க்கையையும் இணக்கமான, உண்மையான மற்றும் நித்தியத்தை வெளிப்படுத்துகிறது. வாழ்க்கை இப்போது பொருளை பொறுத்தது, ஆனால் இறந்த பிறகு அதை சார்ந்திருக்காது என்று சொல்ல எங்களுக்கு உரிமை இல்லை. வாழ்க்கை அறிவியலின் அறியாமையில் நம் நாட்களை இங்கே கழிக்க முடியாதது. மேலும் இந்த அறியாமைக்கு கல்லறைக்கு அப்பால் வெகுமதியை எதிர்பார்க்கலாம். அறியாமைக்கு ஈடாக மரணம் நம்மை இணக்கமாகவும் அழியாததாகவும் ஆக்காது. ஆன்மீக மற்றும் நித்தியமான கிறிஸ்தவ அறிவியலுக்கு இங்கு நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் இனி ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம் தயாராக இருக்க மாட்டோம். மரணத்தின் தருணத்தில் நம்மை ஆட்கொள்ளும் பாவமும் பிழையும் அந்த நொடியில் நிற்காது, ஆனால் இந்த தவறுகளின் மரணம் வரை நீடிக்கும். முழு ஆன்மீகமாக இருக்க மனிதன் பாவமற்றவனாக இருக்க வேண்டும். மேலும் அவன் முழுமையை அடையும் போதுதான் அவன் அவ்வாறு ஆவான். உலகளாவிய இரட்சிப்பு முன்னேற்றம் மற்றும் சோதனையில் தங்கியுள்ளது, மேலும் அவை இல்லாமல் அடைய முடியாதது. சொர்க்கம் என்பது ஒரு இடம் அல்ல, ஆனால் மனதின் அனைத்து வெளிப்பாடுகளும் இணக்கமாகவும் அழியாததாகவும் இருக்கும் ஒரு தெய்வீக மனநிலை. ஏனென்றால் பாவம் அங்கு இல்லை மற்றும் மனிதன் தன் சொந்த நீதியை கொண்டிருக்கவில்லை. ஆனால் வேதம் கூறுவது போல் கர்த்தருடைய மனதை உடைமையாக்குகிறான். ஸ்பிரிட் மற்றும் முடிவெளியின் அங்கீகாரம் இங்கு அல்லது மறுமையில் திடீரென்று வரவில்லை. பத்தியுள்ள பாலிகார் கூறினார், நான் நன்மையிலிருந்து தீமைக்கு ஒரே நேரத்தில் திரும்ப முடியாதது. மற்ற மனிதர்களும் பிழையிலிருந்து உண்மைக்கு மாறுவதை ஒரே வரம்பில் நிறைவேற்றுவதில்லை. இருத்தலின் அறிவியல் அடையும் வரை உடல் உணர்வின் நம்பிக்கையாக இருத்தல் தொடர்கிறது. பிழை அதன் சொந்த சுய அழிவை இங்கேயும் மறுமையிலும் கொண்டு வருகிறது. ஏனென்றால் மரண மனம் அதன் சொந்த உடல் நிலைமைகளை உருவாக்குகிறது. வாழ்க்கையை பற்றிய ஆன்மீக புரிதலை அடையும் வரை இதை போலவே இருப்பின் அடுத்த விமானத்தில் மரணம் ஏற்படும். அப்போது அதுவரை அல்ல, இரண்டாவது மரணத்திற்கு சக்தி இல்லை என்பது நிரூபிக்கப்படும். பௌத்திக வாழ்க்கையின் இந்த கனவுக்கு தேவையான காலம் அதன் இன்ப துன்பங்கள் என்று அழைக்கப்படுவதை தழுவி உணர்விலிருந்து மறைந்தது. எவருக்கும் தெரியாது, மகனுக்கும் தெரியாதது, தந்தைக்கும் தெரியாதது. பிழையின் உறுதிப்பாட்டின் படி இந்த காலம் நீண்ட அல்லது குறுகிய காலமாக இருக்கும். மனிதன் ஒருபோதும் மரணத்தை வெல்ல முடியாது என்றால் அழிக்கப்படும் கடைசி எதிரி மரணம் என்று வேதம் ஏன் கூறுகிறது? நாம் பாவத்தை வெல்லும் விகிதத்தில் மரணத்தின் மீதான வெற்றியை பெறுவோம் என்று வார்த்தையின் காலம் காட்டுகிறது. மரணத்தின் கனவை மனத்தால் இங்கு அல்லது மறுமையில் தேர்ச்சி பெற வேண்டும். இறப்பு இல்லை, செயலற்ற தன்மை, நோயுற்ற செயல், ஓவர் ஆக்ஷன், ரியாக்ஷன் இல்லை என்ற சத்தியத்தின் இந்த எக்காலச் சொல்லை பிடிக்க, நான் இறந்துவிட்டேன் என்ற தனது சொந்த பிரகடனத்திலிருந்து சிந்தனை எழுவும். இந்த உன்னத தருணத்தில் மனிதனின் பாக்கியம் நமது குருவின் வார்த்தைகளை நிரூபிப்பதாகவும், ஒருவன் நான் சொல்வதை கடைபிடித்தால் அவன் மரணத்தை காண மாட்டான். ஆன்மீக உண்மைகள் தோன்றுவதற்காக தவறான நம்பிக்கைகள் மற்றும் பொருள் ஆதாரங்களின் சிந்தனையை விளக்குவது இது ஒரு பெரிய சாதனையாகும். இதன் மூலம் பொய்யை துடைத்துவிட்டு உண்மைக்கு இடம் கொடுப்போம். இவ்வாறு நாம் உண்மையில் கோவிலை அல்லது உடலை நிறுவலாம். அதை கட்டியவரும் படைத்தவரும் கடவுளே. இருப்பது புனிதம், நல்லிணக்கம், அழியாமை. இதை பற்றிய அறிவு சிறிய அளவிலும் கூட மனிதர்களின் உடல் மற்றும் தார்மீக தரத்தை உயர்த்தும், நீண்ட ஆயுளை அதிகரிக்கும், தூய்மை மற்றும் பண்புகளை உயர்த்தும் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு முன்னேற்றம் இறுதியாக அனைத்து பிழைகளையும் அழித்து அழியாமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.